வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 18, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 3rd of November, 1973, in Delhi, India.
Sri Rupam Chastra Jatam.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் நவம்பர் 3 தேதி இந்தியாவின் டெல்லியில் பதிவு செய்யப்பட்டது.
யஜ்யார்த்தே கர்மன்னத்ர ரூபாய கர்மவரம். யஜ்யார்த்தே, யஜ்யம் மீன்ஸ் காட்.
இந்த ஸ்லோகம் வேறொரு இடத்துல விளக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகமானது யஜ்யார்த்தா கர்மன்யோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனா. யஜ்யார்த்தே, யஜ்யம் அப்படின்னா கடவுள்.
யஜ்யபதி ஒன் நேம். காட் ஹஸ் காட் வேரியஸ் நேம்.
கடவுளுக்கு பல பெயர்கள் இருக்கு, அதுல ஒரு பெயர் யஜ்யபதி.
அதனால
நீங்க யஜ்யத்துக்காக செயல்படணும், அது ரொம்ப நல்லது.
He is fighting and killing many enemies or killing many persons, but he is not responsible for killing.
வேற ஒரு நாள் நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். அதே உதாரணம், அதாவது ஒரு போர் வீரன் போர்ல பல எதிரிகளை கொல்றான் அல்லது பல நபர்களை கொல்றான், ஆனா அவன் அந்த கொலைகளுக்கு பொறுப்பேற்பதில்லை.
The same man, when he is not fighting for the country or for the government, if he kills one man, he is hanged. He is to be hanged. Try to understand.
ஆனால் அதே நபர் அவன் நாட்டுக்காக அரசாங்கத்துக்காக போரிடாத சமயத்தில் அவன் ஒரே ஒரு நபரை கொன்னாலும் கூட அவன் தூக்கிலிடப்படுவான். அவன் தூக்கிலிடப்படணும், அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க.
சோ பிகாஸ் ஹீஸ் ஃபைட்டிங் ஆர் கில்லிங் ஆன் தி ஆர்டர் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி தி கவர்மெண்ட், ஹீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் திஸ்.
ஏன்னா அவன் சண்டை போடுறது அல்லது கொல்றதுன்றது உயர் அதிகாரிகளுடைய கட்டளையின்படி அரசாங்கத்துக்காக செய்யறதால அவன் அந்த கொலைகளுக்கு பொறுப்பே
இருக்கிறதில்ல.
அதுக்கு பதிலாக சில சமயத்தில் அவனை பாராட்டி, ஓ நீ நிறைய எதிரிகளை கொண்டிருக்கன்னு சொல்லி அவனுக்கு பதக்கம் கொடுத்து பாராட்டு தெரிவிக்கிறோம்.
Similarly, if he kills outside the war field, at home, that is also enemy. Nobody kills nobody unless the other is his enemy.
அதே மாதிரி அவன் போர்க்களத்தில் இல்லாத சமயத்தில் ஒருத்தனை கொல்றான் அப்படின்னா அது அவனுடைய எதிரியாக தான் இருக்கணும். ஏன்னா யாருமே எதிரி இல்லாதவங்கள கொல்றது கிடையாது.
But he will hang. If he argues in the court that in the battlefield I killed so many enemies, I was given recognition.
ஆனா இப்போ அவன் தூக்கிலிடப்படுவான். அவன் இப்போ வாதம் செய்ய முடியாது நீதிமன்றத்தில் வந்து, நான் போர்க்களத்தில் நிறைய எதிரிகளை கொன்னேன், எனக்கு பாராட்டு தெரிவிச்சிங்க.
But at home, I have killed only one enemy and for which I am going to be hanged. What is this law?
ஆனால் வீட்டில் நான் ஒரே ஒரு எதிரியை தான் கொன்னேன், அதுக்காக இப்போ நீங்கள் என்னை தூக்கிலிட போறீங்களே, இது என்னங்க சட்டம்?
This argument will not stay.
இந்த வாதத்துக்கு மதிப்பு இருக்காது.
So, for higher authority's order, if you do something, you are not responsible.
அதனால உயர் அதிகாரிகளுடைய ஆணைப்படி நீங்க எதையாவது செய்தீங்கன்னா அதுக்கு நீங்க பொறுப்பேற்கிறது அல்ல.
Just like Arjun was in the beginning not willing to fight. That was his personal satisfaction. He was considering in terms of his personal satisfaction.
உதாரணத்துக்கு அர்ஜுனன் ஆரம்பத்தில் சண்டை போடுறதுக்கு விரும்பல, அது அவனுடைய சுய திருப்திக்காக. அவன் தன்னுடைய சுய திருப்திக்காகத்தான் அவன் அதை கருதினான்.
Later on, the same Arjuna, he wanted to satisfy Krishna and he fought and he became a great devotee.
ஆனால் அதே அர்ஜுனன் பிறகு சண்டை போட்டான், போர்க்களத்தில் ஜெயிச்சான், அவன் மிகப்பெரிய பக்தனானான்.
This is the secret of all activities.
இதுதான் எல்லா செயல்களுடைய ரகசியம்.
We are all parts and parcels of the Supreme Lord.
நம்ம எல்லாருமே அந்த முழுமுதற் கடவுளோட அம்சம்.
Therefore, our business is to act in such a way that the Supreme Personality of Godhead is satisfied. That is success.
அதனால தான் நம்முடைய கடமை என்னன்னா அந்த முழுமுதற் கடவுள் திருப்தி அடைகிற வகையில் நம்ம செயல்படணும், அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை.
That is described in another place in the Srimad Bhagavatam.
அது ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறொரு இடத்துல விளக்கப்பட்டிருக்கு.
அகப்பும் பி விஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகச சானுஷ்டிதஸ்ஸ தர்மஸ்ஸ சம்சித்தி ஹரிதோஷ. This was spoken by Śrīla Gosvāmī in the assembly of great saintly persons and brahmins.
இந்த ஸ்லோகமானது மிகப்பெரிய அறிஞர்கள் பிராமணர்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் சுத்த கோஸ்வாமியால பேசப்பட்டது.
And he addressed the brahmins, these are sreshta, the best of the brahmins.
அவர்கள் பிராமணர்களை பார்த்து துஜஸ்ரேஷ்டான் அழைக்கிறார், பிராமணர்களில்
சிறந்தோரேன்னு.
பிராமணர்களில் சிறந்தோரே அப்படின்னா ஏன்னா அவர் விசேஷமா பிராமணர்களை பார்த்து சொல்றார்.
The thing is that unless one has attained the brahminical qualification, it is very difficult to understand what is spiritual life, what is spiritual success.
விஷயம் என்னன்னா ஒருத்தன் பிராமண தகுதியை பெற்றால் ஒழிய ஆன்மீக வாழ்க்கைன்றது என்ன, ஆன்மீக வெற்றின்றது என்னன்றதை புரிந்து கொள்றது மிக கடினமானது. பிரம்மஜானாதி இதி பிராமண, அதுவும் கூட விளக்கப்பட்டிருக்கு.
பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந சாந்ததி சமஸ் சர்வேஷு பூதேஷு மதுபக்தி லபதி பராம். பிரம்ம ரியலைசேஷன், I am not this body, I am spirit soul, part and parcel of God.
பிரம்மனை உணர்தல், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, கடவுளோட அம்சம்.
When we understand this position, then we are liberated from the reaction of karma or material activity.
எப்போ இந்த நிலையை நம்ம புரிந்து கொள்றோமோ அப்ப நம்ம இந்த பௌதிக செயல்களுடைய விளைவுகளிலிருந்து கர்மாவிலிருந்து விடுபட்டவர்களாயிடும்.
So, Śrīla Gosvāmī addressed Dvijasreṣṭha, not only Brahmana, but the best of the Brahmana.
அதனால Śrīla Gosvāmī எப்படி அழைக்கிறாருன்னா Dvijasreṣṭha, பிராமணா மட்டும் இல்ல, பிராமணர்களில் சிறந்தோரே.
The beast of the Brahmana means Krishna consciousness. One who knows the Supreme Personality of God.
பிராமணர்களில் சிறந்தோர் அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் இருக்கக்கூடியவர், அதாவது முழுமுதற் கடவுளை அறிந்தவர்.
பிராமண மீன்ஸ் ஒன் ஹூ நோஸ் தி ஸ்பிரிட் டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் தி மேட்டர். பிரம்ம ஜானாதி இதி பிராமண.
பிராமணா அப்படின்னா ஆத்மா ஜடத்திலிருந்து வேறுபட்டதுன்றதை அறிந்தவன். பிரம்ம ஜானாதி இதி பிராமணா.
பட் வென் ஹி அண்டர்ஸ்டாண்ட் the supreme brahma param brahma krishna then he actually becomes brahmana vishnava.
ana uccha brahman para brahmanai krishnare eppa avan purindukolrano avan unmaiyile brahmana vishnava.
brahmana should advance further to become vishnava.
brahmana vishnava agaradhukku melum முன்னேற்றம் அடையணும்.
Therefore, one who is Vaishnava, he is already a Brahman. This is the advantage.
அதனால தான் வைஷ்ணவனா இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏற்கனவே பிராமணனா இருக்கான், அதை புரிந்து கொள்ளப்படணும்.
So, Sudha Goswami said, oh, the great Brahmanas present here. Brahmana. Atha, whom we digest, the best of the Brahmins.
அதனால சூத்த கோஸ்வாமி சொல்ற இங்கு கூடியிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பிராமணர்களே, அதப்பும்பி திஜஸ்ரேஷ்டா, பிராமணர்களே சிறந்தோரே.
அதப்பும்பி திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகம். தேர் ஆர் டிவிஷன் இன் தி ஹியூமன் சொசைட்டி. தேர் ஷுட் பி டிவிஷன்ஸ் ஆஃப் வார்.
மனித சமுதாயத்தில் வேலை செய்யறதுக்காக பிரிவுகள் இருக்கணும்.
Activities for the most intellectual person, that should be a division, that is called Brahmana division.
மிகவும் புத்திசாலித்தனமான நபர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கான பிரிவு இருக்கணும், அந்த பிரிவு பிராமண பிரிவு.
The activities of the politicians and administrators, that is called Kshatriya division.
அரசியல்வாதிகள் மற்றும் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சத்ரிய பிரிவு.
The activities of the mercantile people, that is called Vaishya division.
வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வைஷ்ய பிரிவுன்னு சொல்லப்படுது.
And ordinary worker, they get some salary for serving the master. They are called Shudras.
மற்றும் சாதாரண வேலையாட்கள் எல்லாம் எஜமானருக்கு சேவை செய்யறதுக்காக கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் சூத்திரர்கள் அழைக்கப்படுறாங்க.
So in this way, everybody has got his duty. The Brahmana has got his duty. The Kshatriya has got his duty. The Vaishya has got his duty. And the Shudras also, they have got also duty.
இவ்விதத்தில் எல்லாருமே அவர்களுக்கான கடமைகளை பெறுறாங்க. ஒரு பிராமணன் அவனுக்கான கடமை இருக்கு, ஒரு க்ஷத்ரியன்னா அவனுக்கான கடமை இருக்கு, ஒரு வைஷ்யன்னா அவனுக்கான கடமை இருக்கு, ஒரு சூத்ரன்னா அவனுக்கான கடமையும் கூட இருக்கு.
Similarly, Brahmachari, he has got his duty. And the Grihastha, householder, they have got their duties.
அதே மாதிரி ஒரு பிரம்மச்சாரின்னா அவனுக்கான கடமைகள் இருக்கு, ஒரு கிரகஸ்த இல்லறத்தான் அப்படின்னா அவனுக்கான கடமைகளும் இருக்கு.
Vanaprastha, retired life. They have got their duties. And the sannyasi, renounced order of life, they have got their duties.
Vanaprastargal, oyvu petravargal, avargalukkana kadamai irukku. Sannyasigal, thuravu vaalkaiyai merkondirukkudiyavanga, avangalukkana kadamaigalum irukku.
The first division is called Varna, Brahmana, Kshatriya, Vaishya, Shudra.
அந்த முதல் பிரிவுகள்லாம் வர்ணான்னு அழைக்கப்படுது, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர.
அந்த
ரெண்டாவது பிரிவானது ஆசிரமன்னு அழைக்கப்படுது.
சோ வேதிக் சிவிலைசேஷன் மீன்ஸ் வர்ணா ஆசிரம். தி ஹியூமன் சொசைட்டி டிவைடட் இன்டு வர்ணாஸ் அண்ட் ஆசிரம.
அதனால வேத நாகரிகம் அப்படின்னாவே இந்த வர்ணா ஆசிரமா, மனித சமுதாயமானது வர்ண மற்றும் ஆசிரமங்களா பிரிக்கப்பட்டிருக்கு.
everyone has got his particular duty.
ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கான குறிப்பிட்ட கடமையை கொண்டிருக்காங்க.
Therefore, Sutta Goswami says, Atapum vi vidasresh. Oh, the best of the Brahmin.
அதனாலதான் சுத்த கோசாமி சொல்றார், அதப்பும்பித் விதஸ்ரேஷ்ட பிராமணர்களில் சிறந்தவரே.
வர்ணாசிரம விபாகம், எவ்ரி வர்ணம் காஸ்ட் ஆர் டிவிஷன் ஆஃப் தி சொசைட்டி, சோசியல் டிவிஷன் அண்ட் ஆசிரம மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் டிவிஷன்.
வர்ணாசிரம விபாகம், ஒவ்வொரு வர்ணமும் அல்லது ஒவ்வொரு பிரிவும், சமுதாய பிரிவு மற்றும் ஆசிரமம் அப்படின்னா ஆன்மீக பிரிவு.
வர்ணாசிரம விபாகம் ஹேஸ் தி டிவிஷன்ஸ். சோ சானுஷ்டிதஸ்ய தர்மம், எவ்ரிவன் ஹேஸ் காட் ஹிஸ் டியூட்டி டு டூ சம்திங் பர்டிகுலர்.
வர்ணாசிரம விபாகம், அந்த பிரிவுகள் இருக்கிற மாதிரி சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய, ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட செயல்கள் செய்யறதுக்கான கடமை இருக்கு.
பட் வெதர் ஹி இஸ் பர்ஃபெக்ட் in discharging that duty, that will be considered when sanusthitasya dharmasya samsiddhi perfection. What is that? Paritojana.
Anal avanudaiya kadamegala muraiya seirana pakkavama seirana illi endradhu eppo karudapadona sanusthitasya dharmasya samsiddhi pakkavam endradhu ennadhu ஹரிதோஷனம். உங்களுடைய கடமைகளால நீங்க முழுமுதற் கடவுளை திருப்தி படுத்திருக்கீங்களா இல்லையா? இதை புரிந்து கொள்றது மிக
சுலபமானது.
உதாரணத்துக்கு எந்த ஒரு அலுவலகத்திலயா இருக்கட்டும் அல்லது எந்த இடத்துலயா இருக்கட்டும், ஒரு உயர்ந்த நபர் இருப்பார்.
So, he by one service, he satisfies the supreme.
இப்ப ஒருத்தருடைய சேவையினால அந்த உச்சமானவரை திருப்திப்படுத்துறாருன்னா,
big offices, there is record of service.
இங்க பெரிய பெரிய அலுவலகங்கள் இருக்கு, அங்க அந்த சேவைகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது.
What kind of service an employee is rendering to the establishment, to the government, that is recorded, and he is recognized.
ஒரு தொழிலாளி என்ன மாதிரியான சேவைகளை புரியறாம் இந்த அரசாங்கத்தை நிலைநாட்டுறதுக்காக அப்படின்றதெல்லாம் பதிவு செய்யப்படுது, அவன் பாராட்டப்படுறான்.
This is the system in our ordinary life. Similarly, the human society.
நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலே இந்த வழிமுறை இருக்குன்னும் போது, அதே மாதிரி இந்த மனித சமுதாயத்திலையும் அவர்கள் எதை வேணும்னா செய்யலாம், அது சரி. ஏன்னா அவர்கள் இந்த உடலையும் ஆத்மாவையும் ஒன்னா வச்சுக்கிறதுக்காகவாவது எதையாவது செய்தாக வேண்டி இருக்கு.
After doing something, the activities should be tested whether by such activities the Supreme Lord is satisfied.
ஆனால் அப்படி ஏதாவது செய்ததுக்கு பிறகு அந்த செயல்களை சோதிக்கப்படணும், இந்த செயல்களால முழுமுதற் கடவுள் திருப்தி அடைஞ்சிருக்காரா இல்லையா.
Then he is free from the reaction.
அப்ப அவன் விளைவுகள் இருந்து விடுபடுறான்.
There are two kinds of reaction of every activity, pious or impious.
ஒவ்வொரு செயல்களுக்கும் ரெண்டு வகையான விளைவுகள் இருக்கு, புண்ணியமானது அல்லது பாவமானது.
Pious activity, that is also bonded. And impious activity, that is also bonded.
புண்ணிய செயல்களும் பந்தப்படுத்தது, பாவ செயல்களும் பந்தப்படுத்தது.
But above pious and impious activities, there is another activity which is called devotional activity.
ஆனால் இந்த புண்ணிய செயல்கள் பாவ செயல்களுக்கு மேலாக வேறொரு செயல் இருக்கு, அது பக்தி தொண்டு.
If one performs devotional activities, he is above the control of this material nature.
இப்போ ஒருத்தர் அந்த பக்தி செயல்களில் ஈடுபடுறாருன்னா அவர் இந்த ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுக்கு மேம்பட்டவராயிடுறார்.
The material nature is being controlled by three qualities, சத்துவகுண, ரஜகுண, தமகுண.
இந்த ஜட இயற்கையானது சத்துவகுண, ரஜகுண, தமகுணன்ற மூன்று குணங்களால கட்டுப்படுத்துது.
Goodness, passion and ignorance.
சாத்விக, ராஜசிக மற்றும் அறியாமை குணம்.
But one who acts on account of the Supreme Personality of Godhead, then he becomes free from the reaction of these qualities.
ஆனால் யார் ஒருத்தன் அந்த முழுமுதற் கடவுளுக்காக செயல்படுறானோ அப்போ அவன் இந்த இந்த குணங்களுடைய விளைவுகளிலிருந்து விடுபட்டவனாகிறான்.
That is called கர்மணி அகர்ம. Although a devotee is seen that he is very active, but his activities are not like material activity to result in some pious result or impious result.
அதுக்கு பேரு கர்மணி அகர்மா. ஒரு பக்தன் அதிகமாக செயல்படுற மாதிரி தோணினாலுமே கூட, ஆனால் அவனுடைய செயல்களானது ஏதோ ஒரு பௌதிகமான செயல்களைப் போல அல்ல, புண்ணியமான அல்லது பாவமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இல்லை.
Both of them are bondage, pious and impious things.
பாவ மற்றும் புண்ணிய ரெண்டுமே பந்தப்படுத்தக்கூடியவை.
If we become bound up by pious and impious activities, then we will have to accept this material body.
பாவ புண்ணிய செயல்களால் நம்ம பந்தப்பட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
கர்மபந்தம் அண்ட் மெட்டீரியல் பாடி, as soon as you accept this material body, you are under the laws of material nature, especially birth, death, old age and disease, so you become bound.
கர்மபந்தனா, நீங்கள் இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க இந்த ஜட இயற்கைக்கு கீழே வந்துடுறீங்க. குறிப்பா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அதனால நீங்க பந்தப்பட்டு போறீங்க.
Therefore, this human form of life is specially meant for to get freedom from this bondage, birth, death and old age.
அதனாலதான் இந்த மனித வாழ்க்கையானது குறிப்பா இந்த பிறப்பு, இறப்பு, வயோதிகம், முதுமை இதிலிருந்து விடுபடுத்திக் கொள்றதுக்காக இருக்கு.
The people do not understand. Their brain is so packed up with material things that they have become just like animals. They cannot understand.
ஆனா மக்கள் புரிந்து கொள்றதில்ல. அவங்களுடைய மூளை எல்லாம் இந்த பௌதிக விஷயங்களால நிறைய போட்டு அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க வெறுமனே ஒரு மிருகம் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது.
But anyway, unless one understands the spiritual significance of life, he just like animal.
ஆனாலும் ஒருத்தன் இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளல அப்படின்னா அவன் வெறுமனே ஒரு மிருக மாதிரி தான்.
சாயம கோகரம் சாஸ்திர சே கோகரம். கோகரம் மீன்ஸ் அனிமல்.
சாஸ்திர சொல்லுது சயவ கோகரா. கோகரா அப்படின்னா மிருகங்கள்.
கோ மீன்ஸ் கவுஸ் அண்ட் கரோ மீன்ஸ் ஆஸ். சோ எனிவன் ஹூ இஸ் ஆக்டிங் ஆன் தி பாடிலி கான்செப்ட் ஆஃப் லைஃப் விதவுட் எனி ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நோ பெட்டர் தென் ஹெவன்.
கோன்னா பசு, கரா அப்படின்னா கழுத. யார் ஒருத்தன் இந்த உடல் என்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு எந்த ஆன்மீக புரிதலும் இல்லாமல் இருக்கானோ அவன் மிருகத்தை விட சிறந்தவன் அல்ல.
But he is satisfied that the animal is being sent to the slaughterhouse, still he is satisfied. He does not know that I am going to be slaughtered.
ஆனா அவன் திருப்தி அடைஞ்சிருக்கான். ஒரு மிருகம் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுது, இருந்தாலும் கூட அது திருப்தி அடையுது. அதுக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் தான் அங்க கொல்லப்பட
போறேன்னு. But I will be simply waiting for being slaughtered.
நான் இந்த கூட்டத்தோட போயிட்டு இருக்கேன், வெறுமனே நான் வந்து கொல்லப்படுறதுக்காக
காத்திருக்கேன்.
அந்த மாதிரி மிருகங்கள் போகும்போது அந்த பசுக்கள் மிருகங்கள் எல்லாம் கொல்லப்படுது.
So everyone without spiritual consciousness, without Krishna consciousness, he is to be slaughtered by the laws of materialism. They do not know that.
ஆன்மீக உணர்வு இல்லாம கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த ஜட இயற்கையால கொல்லப்பட போறாங்க. அவங்களுக்கு அது தெரியறதில்ல.
Even just like animal, even if he is slaughtered, he is not sorry. That is the position of the present human society.
இந்த மிருக மாதிரி அவங்க கொல்லப்பட்டாலும் கூட அவங்க வருத்தப்பட போறதில்ல. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தோட நிலை.
So there is great need of this Krishna consciousness movement. People are so fallen.
அதனால மக்கள் அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட தேவை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு.
They are reluctant to even to hear about this Bhagavad Gita where everything is explained.
எல்லாம் விளக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையை பற்றி கேட்கறதுக்கு கூட அவங்க சோம்பேறியா இருக்காங்க.
They are living like animals. So it is our duty to awaken them. That is the basic injunction.
அவர்கள் மிருகங்களை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நம்முடைய கடமை அவர்களை எழுப்பி விடணும். அதுதான் வேத உபதேசம்.
Basic injunction is to awaken. They are sleeping. Ignorance is like when a man sleeps, he is ignorant of everything what is going on outside.
Veda upadesham avargalai elippi vidanunadu. Avanga thoongitt irukanga. Eppo oruthan thoongitt irukano avan velila enna nadakkudhu endradhu eduvume theriyama ariyamaiyil irukan.
He is sleeping, deep sleeping. So therefore the Vedic injunction Upanishads say uttishtata jagrata prapavaranivada. Please get up.
Avan thoongitt irukan, aalnda urakkathula irukan. Adanal da vedam enna upadeshikkudna Upanishadukku solludhu uttishta jagrata prapavaranivada. Thayu seidhu elundru.
He has got this human form of body. Now you get up and get out of these clutches of cycle of birth and death.
உனக்கு இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. இப்ப நீ எழுந்திருச்சு இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த பிடியிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்.
Unfortunately, they have become so dull that they cannot understand.
துரதிருஷ்டவசமா அவர்கள் ரொம்ப மந்தமாயிட்டாங்க. அதனால புரிந்து கொள்ள முடியாம இருக்காங்க.
அதனால
மக்களை மனசாட்சிப்படி வாழ்றதுக்கு பயிற்சி அளிக்கப்படணும். குறிப்பா இந்த கிருஷ்ண உணர்வுல.
That will solve the problem of life. Otherwise, he is committing suicide. That is verdict of the society.
அதுதான் மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும். அப்படி இல்லனா அவன் தற்கொலை செய்து கொள்வான். அதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு.
You said that if we are performing some activity, we must, that activity must be tested to see if we're Krishna is pleased.
நீங்க சொன்னீங்க நம்ம ஏதாவது செயல் செய்தோம்னா அந்த செயலால பகவான் கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிருக்காரா இல்லையான்றத நம்ம சோதிக்கணும்னு சொல்லி. இப்ப அதை எப்படி சோதிக்கிறது? அது என்ன சோதனை? ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சாருன்னா அப்ப கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். தினசரி அதை நீங்க பாடுறீங்க. எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்யா பிரசாத நகத்திக்கு தோப்பி.
இன் தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இஸ் பிளீஸ் தென் கிருஷ்ணா இஸ் பிளீஸ்.
ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிட்டார். அதுதான் சோதனை. அவர் திருப்தி அடையல அப்படின்னா அப்ப அவனுக்கு வேற வழி இல்லை.
That is very simple to understand. Suppose anyone is working in the office, the immediate boss is the head clerk or the superintendent of that department. So everyone is working. If he satisfies the superintendent or the head clerk, then it is still understood that he has satisfied the managing director.
இத புரிந்து கொள்றது ரொம்ப எளிமையானது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு மேற்பார்வையாளரோ அல்லது உயர்ந்த எழுத்தாளரோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இப்போ உடனடியாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியை நீங்கள் திருப்திப்படுத்தினீங்கன்னா, அந்த மேற்பார்வையாளர் திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அப்போது அந்த நிர்வாக இயக்குநரும் திருப்தி அடைஞ்ச மாதிரி ஆயிடுறார். அது ரொம்ப சிரமமானது அல்ல.
Your immediate boss, representative of Krishna, he is to be satisfied.
உங்களுக்கு உடனடி மேல் அதிகாரியா இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய பிரதிநிதி, அவர் திருப்தி அடையணும்.
Jasya prasada bhagavat prasada. Jasya, therefore the guidance of spiritual master is required.
அதனால தான் ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் தேவையானதா இருக்கு.
Krishna comes in the form of spiritual master to guide.
கிருஷ்ணர் ஆன்மீக குரு ரூபத்தில் வந்து அவர் வழிகாட்டுறார்.
That is stated in the Chaitanya Charitamrita. Guru Krishna Kripa. Guru Krishna Kripa. The Guru Kripa, mercy of Guru, is mercy of Krishna.
அது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குரு கிருஷ்ண கிருபாய. குரு கிருபா, குருவோட கருணைன்றது கிருஷ்ணரோட கருணை.
So when both of them are satisfied, then our path is clear. Guru Krishna Kripa Paya Bhakti Loka Bhita.
அதனால அவங்க ரெண்டு பேரும் திருப்தி அடைகிறாங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய பாதை தெளிவாயிடுது. குரு கிருஷ்ண கிருபாய பாய பக்தி லதா பீஜம்.
Then our devotional service is perfect.
பிறகு நம்மளுடைய பக்தி தொண்டு பக்குவமானதாகுது.
So you did not mark this statement in the Gurvastra. Jasya prasada bhagavat prasada. Jasya prasada bhagati.
குருவாஷ்டகத்தில் இந்த வாக்கியத்தை நீங்கள் குறிக்கலையா? எஸ்ய பிரசாதா பகவ பிரசாதோ எஸ்யா பிரசாதா நகத்திக்கு தோப்பி.
Just like this moment. This moment was started only for the satisfaction of my spiritual. He wanted.
உதாரணத்துக்கு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே என்னுடைய குரு மகாராஜோட திருப்திக்காக தான். அவர் அதை விரும்பினார்.
Chaitanya Mahaprabhu wanted that this moment should be spread all over the world.
இந்த இயக்கமானது உலகம் முழுக்க பரப்பப்படணுன்றது சைத்தன்ய மகாபிரபுவும் விரும்பினது.
So he ordered many of my god brothers and desired, he did not order, he wanted.
அதனால அவர் என்னுடைய ஆன்மீக சகோதரர் பல பேர்கிட்ட விருப்பத்தை தெரிவித்தார். அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளை கூட இடல, அவர் விரும்பினார்.
He sent some of my god brothers to the foreign country to pray that some of my brothers was not very successful, he was called back.
அவர் என்னுடைய ஆன்மீக சகோதரர் வெளிநாடுகளுக்கு அனுப்பினர் இதை பிரச்சாரம் செய்யறதுக்காக. ஆனால் எப்படியோ அவர் அந்த அளவுக்கு வெற்றி அடையல, அவரை திரும்ப வர சொல்லிட்டாங்க.
சோ ஐ தாட் லெட் மீ ட்ரை இன் திஸ் ஓல்ட் ஏஜ். சோ தி ஓன்லி டிசைர் வாஸ் டு சட்டிஸ்ஃபை தி டிசைர் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்.
அதனால இந்த வயசான காலத்தில் நம்ம முயற்சி செய்து பார்க்கலாமேன்னு நான் நினச்சேன். ஒரே விருப்பம் என்னன்னா ஆன்மீக குருவோட விருப்பத்தை திருப்திப்படுத்தணும்.
So he has helped. Now it is coming to be successful. And this is just a prasada.
நீங்கள் எல்லாம் உதவி செய்திருக்கீங்க. இப்போ இது வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. இதுதான் எஸ்ய பிரசாதா பகவ பிரசாதம்.
if we actually, sincerely work under the direction of the spiritual master, that is satisfaction of Krishna. And Krishna is helping.
உண்மையிலே நம்ம ஆன்மீக குருவுடைய வழிகாட்டுதலுக்கு கீழே தீவிரமாக செயல்பட்டோம்னா அதுதான் கிருஷ்ணருடைய திருப்தி. அப்போ கிருஷ்ணர் ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க கேட்கணும், விஷயங்களை புரிந்து
கொள்ளணும்.
உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சதா? அல்லது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாமா?